வணக்கம் நேர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 107.4 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசையில் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி நிகழ்ச்சிகளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நேயர்களே, இன்றைய ஒளிபரப்பு நிகழ்ச்சியில் நாம் தெரிந்து கொள்ளப் போவது என்னவென்றால், வேளாண்மையில் களைகளினால் ஏற்படும் பாதிப்பு மற்றும் அவற்றை எவ்வாறு மேலாண்மை செய்யலாம் என்பதை பற்றிய விரிவான தகவல்களை தருவதற்காக நம் வானொலி நிலையத்திற்கு வருகை தந்திருப்பவர் வானவராயர் வேளாண் கல்லூரியிலிருந்து உதவி பேராசிரியராக பணியாற்றும் முனைவர் அஜய்குமார் அவர்கள் வருகை புரிந்துள்ளார். அவர்கள் கூறும் தகவல்களை கேட்டு பயன்பெறுவோம், வாருங்கள்.
வேளாண் விவசாயம் பெருங்குடி மக்கள் அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கம். இன்று நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு, வேளாண்மையில் களைகளினால் ஏற்படக்கூடிய பாதிப்பு மற்றும் நச்சுத்தன்மை வாய்ந்த பார்த்தீனியம் என்ற களையை எப்படி கண்டறிவது, எப்படி கட்டுப்படுத்துவது என்று. பொதுவாகவே நம்ம பார்த்தோம் அப்படின்னா, களை அப்படிங்கிறது என்னென்னு சொல்லுவோம்னு சொல்லி பார்த்தோம்னா, அன்வான்ட் பிளான்ஸ் அப்படிம்பா, அதாவது நம்ம பயிருக்கு தேவையில்லாத ஒரு செடி, அதை வந்து நம்ம களை அப்படின்னு சொல்லுவோம். இப்போ எடுத்துக்காட்டாக வந்து நம்ம நெற்பயிர் போகிறோம், இல்லை மக்காச்சோளம் வந்து நம்ம போட்டிருக்கோம் அப்படின்னா, அந்த இடத்துல தேவையில்லாத பயிர் எந்தெந்த பயிரில் இருக்குதோ அது எல்லாமே நம்ம வந்து களைகள் அப்படின்னு தான் சொல்லுவோம். இந்த களைகள் வந்து என்ன ஒரு பாதிப்பை வந்து நமக்கு ஏற்படுத்தும் அப்படின்னா, பொதுவாக வந்து நம்ம ஒரு பயிர் வந்து நிலத்தில் வந்து போட்டிருக்கோம் அப்படிங்கிற பட்சத்தில் வந்து நம்ம கொடுக்கக்கூடிய நீர், அந்த நீரை வந்து உங்களுக்கு ஃபுல்லாக வந்து அந்த களைகள் எடுத்துக்கும். அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ஊட்டச்சத்து, நம்ம ஆங்கிலத்தில் நியூட்ரியன் அப்படின்னு சொல்லுவோம். அந்த நம்ம என்ன தலை சத்து கொடுக்கலாம், மணி சத்து கொடுப்போம், இல்லை சாம்பல் சத்து கொடுப்போம், இல்லை நுண்ணூட்ட சத்துக்கள்லாம் கொடுப்போம். ஸோ நம்ம எந்த சத்துக்கள் கொடுத்தாலுமே அந்த எல்லா சத்துக்களுமே வந்து நம்ம பயிருக்கு கொண்டு போய் சேராது. ஏன்னா இடையில களைகள் இருக்கிறங்காட்டி தண்ணியை எடுக்கிறது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த சத்துக்களையும் வந்து உறிஞ்சி எடுத்துக்கும். இன்னொன்று வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து அந்த நிலத்தில் இருக்கிற இடைவெளியை வந்து விடாது. ஏன்னா இதை இடைவெளியில் நல்லா முளைச்சிக்கும். அந்த இடைவெளியை வந்து விடாமல் முளைச்சிக்கிறங்காட்டி இன்னொரு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சூரிய வெளிச்சம். சூரிய வெளிச்சம் வந்து சரியாக வந்து கிடைக்காம பார்த்துக்கும். ஏன்னா வந்து இப்போ வந்து உங்களுக்கு நெல் போட்டிருக்கோம் அப்படின்னா, நெல்லை சுற்றி வந்து உங்களுக்கு களை வந்துருச்சு அப்படின்னா வந்து அந்த நெற்பயிருக்கு தேவையான சூரிய வெளிச்சம் வந்து கரெக்டாக கிடைக்காது. இந்த களைகள் வந்து அந்த சூரிய வெளிச்சத்தை வந்து கிரகத்துக்கு நல்லா ஒளிச்சேர்க்கை பண்ணி உங்களுக்கு என்ன ஒரு நல்லா வளர்ந்து வந்துடும். அப்போ இந்த களையானது நம்ம கொடுக்கக்கூடிய நீர், ஊட்டச்சத்து, அந்த நிலத்திலுடைய இடைவெளி மற்றும் சூரிய வெளிச்சத்தெல்லாம் வந்து எடுத்துக்கிட்டு பயிருக்கு உங்களுக்கு காம்படிஷன் கொடுத்து உங்களுக்கு வந்து நம்மளோடைய மகசூலை வந்து கெடுக்கும். இதில் வந்து களைகளை வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து மூன்று வகையான களைகள் வந்து நம்ம சொல்லுவோம். ஒன்று வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து புல் வகை அப்படின்னு சொல்லுவோம், புரியுதுங்களா? புல் வகையான களைகள் தனியாக இருக்குது. இது இல்லாமல் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து உங்களுக்கு கோரை, அதாவது கிழங்கு, கிழங்கு சம்மந்தப்பட்ட களைகள் தனியாக இருக்குது. அகண்ட இலை, இலைகள் பார்த்தோம் அப்படின்னா வந்து கொஞ்சம் அகண்டமாக இருக்கும், புரியுதுங்களா? அந்த மாதிரி களைகள் வந்து நம்ம தனியாக இருக்குது. உங்களுக்கு புல் வகை அப்படிங்கன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா வந்து உங்களுக்கு ஆங்கிலத்தில் வந்து கிராசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் வந்து புல் வகையான களைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு வந்து கோரை, உங்களுக்கு தெரியும் கோரை அப்படிங்கன்னா உங்களுக்கு ஒரு கோரைக்கிழங்கு அப்படிம்போ, அதோட வந்து விதை மெட்டீரியல், அதோட விதை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிழங்கு மாதிரி வந்து உங்களுக்கு அடியில் இருக்கும். இது வந்து உங்களுக்கு கோரை வகையான களைகள்னு சொல்லுவாங்க. இன்னொன்று வந்து அகண்ட இலை அப்படின்னா, அதோட இலையமைப்பு பார்த்தோம் அப்படின்னா வந்து உங்களுக்கு கொஞ்சம் அகண்டமாக இருக்கும். இலைகள் பார்த்தீங்கன்னா இலையோட சைஸு, அதோட நீளம்லாம் பார்த்தா உங்களுக்கு அகலமாக இருக்கும். அதனால் அகண்ட இலை களைகள் அப்படின்னு சொல்லலாம். இது மூன்று வகையான களைகள் வந்து இருக்குது. இந்த மூன்று வகையான களைகளுமே வந்து ஒவ்வொரு பயிருக்குமே வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்கும். இப்போ வந்து தண்ணி அதிகமாக இருக்கிற இடத்துல பார்த்து சம்மந்தமாக இருக்க களைகளாக வளரும், தண்ணி கம்மியாக இருக்கிற இடத்துல அதுக்கு சம்மந்தமாக இருக்க களைகளாக வளரும், தண்ணியே இல்லாத இடத்துல வந்து வளரக்கூடிய களைகளும் வந்து இருக்குது. இந்த களைகளில் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா வந்து பயிருக்கு வந்து சேதம் விளைவிப்பது மட்டும் இல்லாமல் மனிதர்களுக்கும் வந்து சேதம் விளைவிக்கும். அந்த களைகளில் மிகவும் நச்சுத்தன்மை வாய்ந்த களைகள் பற்றி நாம் பார்க்க போகிறோம். அதில் வந்து அந்த நச்சுத்தன்மை வாய்ந்த களை என்ன களைன்னு சொல்லி பார்த்தேன் அப்படின்னா வந்து உங்களுக்கு விசச்செடி அப்படிம்போம், அதாவது விசப்பூடு அப்படின்னு சொல்லுவோம் தமிழில். ஆங்கிலத்தில் வந்து சொன்னீங்கன்னா பார்த்தீனியம் ஹெஸ்ட்ரோபோரஸ் அப்படின்னு சொல்லுவோம், நம்ம பார்த்தீனிய செடி அப்படிம்போம், புரியுதுங்களா? இந்த பார்த்தீனியத்தை பற்றி நம்ம பேசலாம். பார்த்தீனியம் அப்படிங்கிறது வந்து இந்த பார்த்தீனிய செடி பூர்வீகம் வந்து பார்த்தா அப்படின்னா வந்து நம்ம இந்தியா கிடையாது, மெக்சிகோ, நார்த் அமெரிக்கா, வட அமெரிக்கா, இதை வந்து இதோட பூர்வீகம். இது முத முதல்ல எப்படி வந்து நம்ம இந்தியாவுக்குள்ளே வந்துன்னு சொல்லி பார்த்தா அப்படின்னா வந்து காங்கிரஸ், அதாவது அந்த அப்போ வந்து பார்த்திங்கன்னா காங்கிரஸ் தான் நம்மளோட இந்தியாவை ஆண்டிருந்தது. அந்த பீரியடில் தான் முத முதல்ல இந்த கலை வந்து நம்ம இந்தியாவுக்குள்ளே உள்ளே வருது. புரியுதுங்களா? அப்படி உள்ளே வந்தது எந்த எதை மூலயமா வந்துச்சுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு விமானம் மூலயமாகவும் கப்பல் மூலயமாகவும், அதாவது குவாரண்டைன் அப்படிம்பாங்க, உங்களுக்கு சரியாக குவாரண்டைன் பண்ணாத காரணத்தினால விமானம் மூலயமாகவும் கப்பல் மூலயமாகவும் வந்து இந்த கலையானது காங்கிரஸ் பீரியடில் வந்தது. அதனால் இந்த கலைக்கு வந்து காங்கிரஸ் கலை, ஆங்கிலத்தில் வந்து காங்கிரஸ் வீடு அப்படிம்பாங்க, தமிழில் வந்து காங்கிரஸ் கலை அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இது காங்கிரஸ் பீரியடில் வந்தங்காட்டி இது காங்கிரஸ் கலை வந்து அப்படின்னு சொல்கிறோம். அது இல்லாமல் இது இதோட இலைகள் பார்த்த அப்படின்னா வந்து நட்சத்திர வடிவில் இருக்கும். அதனால் வந்து இதில் ஒரு சில பேர் நம்ம என்ன சொல்லுவாங்கன்னா நட்சத்திர கலை அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொன்று வந்து பூ வந்து உங்களுக்கு வெள்ளை கலரில் இருக்கும், அதனால் வந்து இது வந்து தொப்பி கலை அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாமே வந்து இந்த பார்த்தீனியம் அப்படிங்கிற கலைக்கு இருக்கிற பேர். காங்கிரஸ் கலை அப்படின்னு சொல்லுவாங்க, தொப்பி கலை அப்படின்னு சொல்லுவாங்க, விசப்பூண்டு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க, நட்சத்திர வடிவ கலை அப்படின்னு சொல்லுவாங்க. காங்கிரஸ் பீரியடில் இந்த கலை முத முதல்ல உள்ளே வந்துருச்சு. எந்த மாநிலத்தில் இதை முத முதல்ல கண்டுபிடிச்சாங்கன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா வந்து மத்திய பிரதேசத்தில் தான் இந்த கலையை கண்டுபிடிச்சாங்க. அதாவது எப்போன்னா 1950 அப்புறம் வந்து கோதுமை வந்து சாகுபடி செஞ்சுருக்கிற இடத்துல வந்து இந்த கலை வந்திருக்கு. முதல்ல மத்திய பிரதேசத்தில் தான் இந்த கலை வந்திருக்கு. அதுக்கப்புறம் அந்த மாநிலத்திலேருந்து இப்போ எல்லா மாநிலத்திலையும் வந்து உங்களுக்கு பரவி இப்போ மிகவும் நச்சுத்தன்மை கொடுக்கக்கூடிய கலைகளில் முக்கியமான கலையாக வந்து இருக்குது. ஏன்னா மற்ற கலைகள்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம கால்நடைக்கும் கூட உணவாக கொடுக்கலாம், ஆனால் இந்த நச்சுத்தன்மை வாய்ந்த பார்த்தீனியம் அப்படிங்கிற அந்த விசச்செடியை வந்து நம்ம கால்நடைகளுக்கும் உணவாக கொடுக்க முடியாது. ஏன் அப்படின்னா கால்நடைகள் வந்து தெரியாமல் இதை சாப்பிட்ருச்சு அப்படின்னா வந்து உங்களுக்கு அலர்ஜி, அதாவது தோல் நோய் வர்றதுக்கான வாய்ப்பு அதிகம். இன்னொன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து அதுக்கு உணவு பாதைகள், கால்நடைகளுக்கு வந்து உணவு பாதைகள் வந்து சிரமத்தை கொடுக்கும். அது இல்லாமல் வந்து உங்களுக்கு நுரையீரல் மற்றும் சிறுநீரக சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை கொடுக்கும் தன்மை வந்து இந்த விசச்செடிக்கு உண்டு, அதாவது பார்த்தீனியத்துக்கு வந்து உண்டு. அதனால் வந்து நம்ம பார்த்தீனியத்தை வந்து கால்நடைகளுக்கும் உணவாக கொடுக்க முடியாது. கால்நடைகளுக்கு மட்டும் இல்லாமல் மனிதர்களுக்கும் இதை தீங்கு விளைவிக்கும். எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வந்து உங்களுக்கு இச்சிங் அப்படிம்பாங்க, அதாவது அரிப்புத்தன்மையை வந்து ஏற்படுத்தக்கூடிய ஒரு கெமிக்கல் வந்து இந்த அதாவது பார்த்தீங்க வந்து கலையில் உண்டு. இது தொழுநோய், ஸ்கின் டிசீஸு, உங்களுக்கு நுரையீரல் சம்மந்தப்பட்ட, சுவாச கோளாறுக்கு சம்மந்தப்பட்ட எல்லா பிரச்சனையும் வந்து கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான நச்சுத்தன்மை வாய்ந்த கலை தான் வந்து பார்த்தீனியம் அப்படிங்கிறது. சரி, இந்த பார்த்தீனியம் வந்து அதிகமாக எங்கே வளரும்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா தண்ணி அதிகமாக இருக்கிற இடத்துல இந்த பார்த்தீனியம் செடி வந்து வளராது. மிதமான தண்ணீர் மட்டும் தண்ணி இல்லாத பட்சத்தில், அதாவது மழையை நம்பி இருக்கக்கூடிய நிலங்கள் மற்றும் வந்து பாசன வசதி, மிதமான பாசன வசதி இருக்கக்கூடிய நிலங்களில் வந்து வளரக்கூடிய ஒரு ஒரு நச்சுத்தன்மை வாய்ந்த செடி தான் வந்து பார்த்தீனியம் அப்படிங்கிறது. சரி, இந்த பார்த்தீனியத்தை வந்து நம்ம எப்படி வந்து கட்டுப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இதை கட்டுப்படுத்துறதுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு 5 வகையான முறையில் வந்து நம்ம வந்து பயன்படுத்தி இந்த பார்த்தீனியத்தை வந்து கட்டுப்படுத்தலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து உங்களுக்கு பார்த்தீனியம் அப்படிங்கிறத அந்த செடி வர்றதுக்கு முன்னாடி வந்து நம்ம ஒரு மருந்து அடிச்சிருவோம். இதை ஃபஸ்ட்டு முறை. அந்த மருந்து என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா வந்து அட்ரஸின் அப்படிம்பாங்க, அதாவது களை முளைப்பதற்கு முன் அடிக்கக்கூடிய மருந்து. அட்ரஸின் அப்படிங்கிறது உங்களுக்கு பவுடர் ஃபார்மில் இருக்கும், புரியுதுங்களா? பவுடர் ஃபார்மில் இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஹெக்டேருக்கு 250 கிலோ, அதாவது ஒரு ஹெக்டேருக்கு 250 கிலோ அட்ரஸின் மருந்தை எடுத்துகிட்டு நம்ம நல்லா வந்து ஸ்ப்ரே பண்ணிட்டோம் அப்படின்னா வந்து பவர் ஸ்ப்ரேயரோ அல்லது ஹேண்ட் ஸ்ப்ரேயரோ பயன்படுத்தி அடிச்சிட்டோம் அப்படின்னா வந்து எந்த ஒரு பார்த்தீனியம் வந்து விதைகள் வந்து முளைக்கக்கூடிய தன்மை வந்து இழந்துடும். அப்போ வந்து விதைகள் வந்து முளைக்காது, பார்த்தீனியத்தை நம்ம கண்ட்ரோல் வந்து பண்ணிடலாம். இது வந்து அட்ரஸின் பயன்படுத்தணும். இது ஒரு முறை. இது இல்லாமல் வந்து இரண்டாவது முறை வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து 240 சோடியம் உப்பு ஒரு 10 கிராம் எடுத்துக்கணும். அது கூட வந்து பார்த்திங்கன்னா வந்து 20 கிராம் வந்து அமோனியம் சல்ஃபேட் வந்து 20 கிராம் எடுத்துக்கணும். அது கூட வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து சோப்பு இருக்குல்லங்க, சோப்பு கரைசல் வந்து 2 மில்லி எடுத்துக்கணும். இது எல்லாமே வந்து 1 லிட்டருக்கு, புரியுதுங்களா? 1 லிட்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து 10 கிராம் வந்து நம்ம 240 சோடியம் சால்ட் எடுத்துக்கணும், மீதி ஒரு 20 கிராம் வந்து பார்த்தோன்னா அமோனியம் சல்ஃபேட் எடுத்துக்கணும், மீதி வந்து 2 ml சோப்பு கரைசல். எதுக்காக சோப்பு கரைசல் வந்து எடுத்துக்கலாம்னு சொல்லி பார்த்தோன்னா அப்போ தான் வந்து நம்ம வந்து தெளிக்கிறப்ப என்னாகும் அப்படின்னா அந்த இலையில் போய் நல்லா ஒட்டும் தன்மையை அதிகரிக்கிறதுக்காக தான் நம்ம சோப்பு கரைசல் வந்து எடுத்துக்கிறோம் அப்படின்னா. ஏன்னா விதை முளைப்பதற்கு முன் வந்து அட்ரஸின் அடிக்கணும், முளைச்சதுக்கு அப்புறம் வந்து நம்ம 240 ஒரு 10 கிராம் ப்ளஸ் வந்து அமோனியம் சல்ஃபேட் 20 கிராம் ப்ளஸ் வந்து 2 ml வந்து சோப்பு கரைசல் 1 லிட்டருக்கு வந்து எடுத்து நம்ம தெளிக்கும் பட்சத்தில் வந்து ஒரு 7 நாள் இருந்து 10 நாளைக்குள்ள ஃபுல்லாக வந்து இறந்துடும், புரியுதுங்க? இதில் வந்து ஆங்கிலத்தில் வந்து போஸ்ட் எமர்ஜென்சி ஹெர்பிசைடு அப்படின்னு சொல்லுவாங்க, புரியுதுங்களா? வந்து அந்த களை முளைத்த பின்பு அடிக்கக்கூடிய ஒரு களைக்கொல்லின்னு சொல்லலாம், புரியுதுங்களா? இது இரண்டாவது முறை. மூணாவது முறை வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து உங்களுக்கு கிளைபோசெட் அப்படிம்போம். இதுவுமே ஒரு வகையான களைக்கொல்லி தான். இந்த கிளைபோசெட் வந்து எவ்வளோ எடுக்கணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது கிளைபோசெட் வந்து ஒரு 50 ml எடுத்துக்கணும். புரியுதுங்க, 50 ml வந்து கிளைபோசெட். ஏன்னா வந்து இது லிக்யூடாக இருக்கும், திரவமாக இருக்கும். இது ஒரு 50 ml வந்து எடுத்துக்கணும். இது கூட வந்து அமோனியம் சல்ஃபேட் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து உங்களுக்கு 20 g அமோனியம் சல்ஃபேட் எடுத்துக்கலாம். அது கூட சோப்பு கரைசி வந்து 2 ml ஒரு லிட்டர் தண்ணியில் நல்லா வந்து கலந்துக்கணும். ஏன்னா உங்களுக்கே வந்து தெரியும், ஒரு ஏக்கருக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து நம்ம 10 tank வந்து அடிக்கலாம். புரியுதுங்களா, ஒரு டேங்க்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு 10 liter வந்து உங்களுக்கு பிடிக்கும். புரியுதுங்களா, அப்போ வந்து 1 liter வந்து நம்ம இவ்வளோ எடுத்துக்கணும் அப்படின்னா வந்து ஒரு டேங்க்கு வந்து எத்தனை எம்எல்னு நம்ம கணக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி வந்து எடுத்துக்கிட்டு நம்ம தெளிக்கணும். அப்படி தெளிக்கும் பட்சத்தில் வந்து இறந்துடும். இது வந்து உங்களுக்கு 3வது மெத்தடு. அடுத்து 4வது மெத்தடு வந்து பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு மெட்ரிபூசன் சொல்லிட்டு ஒரு மருந்து இருக்குது. புரியுதுங்களா, அந்த மெட்ரிபூசன் மருந்தை வந்து இதே மாதிரி தான் வந்து மெட்ரிபூசன் ஒரு 50 ml எடுத்துக்கணும். அது கூட வந்து உங்களுக்கு சோப்பு கரைசல், அது கூட வந்து 20 g வந்து உங்களுக்கு அமோனியம் சல்ஃபேட் வந்து எடுத்துகிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி உங்களுக்கு இலை வழி தெளிப்பதன் மூலமாக கொடுக்கணும். இதை வந்து உங்களுக்கு ஹேண்ட் ஸ்பேரோ இல்லை வந்து பவர் ஸ்பேரோ வந்து எடுத்துக்கிட்டு மடிக்கிறப்ப வந்து என்னாகும் அப்படின்னா வந்து இறந்துடும் இந்த பார்த்தீங்க. இது எல்லாமே நம்ம ஸ்ப்ரே பண்ணுறப்ப எப்போ போகணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து பிஃபோர் ஃப்ளவரிங் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது பூக்கும் தருவாய்க்கு முன்பு தான் இதெல்லாம் பண்ணணும். ஏன்னா உங்களுக்கு ஒன்ஸு வந்து ஒரு டைம் வந்து அது பூ எடுத்துருச்சு அப்படின்னா வந்து அந்த ஒரு பூவிலிருந்து 4 வந்து விதைகள் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அப்போ ஒரு தோராயமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 30-40 வகையான மினிமம் வந்து குறைஞ்ச அளவு அந்த வகையில் இருக்கிற பூவெல்லாம் வந்து எடுக்கும். அப்போ ஒரு பூவில் வந்து 4 வகையான விதை இருக்குது அப்படின்னா அப்போ அதோடய எண்ணிக்கை, விதையோட எண்ணிக்கை உங்களுக்கு அதிகமாயிரும். அப்போ எந்த ஒரு நீ களைக்கொல்லியை வந்து எடுக்கிறப்பவும் எந்த ஒரு மருந்தை வந்து பார்த்தினியத்தை கட்டுப்படுத்த பயன்படுத்தினாலும் உங்களுக்கு பூக்கும் தருவாய்க்கு முன்பு தான் வந்து அதை எடுத்து நம்ம கட்டுப்படுத்த வேண்டும். இது 4வது முறை. புரியுதுங்களா, 5வது முறை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா வந்து உங்களுக்கு உயிரி கட்டுப்பாட்டு முறை அப்படிம்பாங்க. உயிரி கட்டுப்பாட்டு முறை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா உங்களுக்கு ஒரு வண்டு, அதாவது ஆங்கிலத்தில் வந்து மெக்சிகன் பீட்டில் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது சிவப்பு கலரில் இருக்கும் ஒரு வண்டு. புரியுதுங்களா, அது சிவப்பு வண்டுன்னு சொல்லலாம், மெக்சிகன் பீட்டில் அப்படிம்பாங்க. அந்த வண்டை என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தோம் அப்படின்னா பார்த்தீனியம் செடி மேலே வந்து பரப்பி விட்ருவாங்க. அதாவது அந்த வண்டு என்ன பண்ணும் அப்படின்னா பார்த்தீனியம் செடியை வந்து ஃபுல்லாக வந்து அந்த இலை தண்டு பகுதி மட்டும் வந்து வேர்பகுதி எல்லாமே வந்து ஃபுல்லாக உங்களுக்கு கடித்து தின்றும். அப்படி கடித்து சாப்பிட்டுச்சுன்னா வந்து அந்த பார்த்தீனியம் செடியினால் வந்து ஒளிச்சேரிக்கை செய்ய முடியாது. அப்போ ஒளிச்சேரிக்கை செய்ய முடியாமல் அது வந்து உங்களுக்கு இறந்துடும். புரியுதுங்க, இது ஒரு வந்து கட்டுப்பாட்டு முறை, அதாவது மெக்சிகன் பீட்டில் அப்படிம்பாங்க. அதாவது சேப்பு வடிவ ஒரு வண்டை, அந்த வண்டை பயன்படுத்தி நம்ம கட்டுப்படுத்தலாம். அது எப்படி கட்டுப்படுத்தலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதுவுமே வந்து பூக்கும் தருவாய்க்கு முன்பு தான் வந்து நம்ம மெக்சிகன் பீட்டில் வந்து நம்ம கொடுக்கணும். அந்த மெக்சிகன் பீட்டில் வந்து என்ன பண்ணு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து இலை தண்டு மற்றும் வேர்பதியை வந்து நல்லா வந்து நல்லா கடித்து தின்னு அதை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணிடலாம். புரியுதுங்களா, இதான் இந்த பார்த்தீனியம் அப்படிங்கிறது மிகவும் நச்சுத்தன்மை வாய்ந்த ஒரு கூடிய களைச்செடி. இந்த களைச்செடியை வந்து நம்ம கண்டிப்பாக வந்து கட்டுப்படுத்தணும். அப்படி கட்டுப்படுத்தாமல் விட்டீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து நார்மலாக வந்து உங்களுக்கு 45% வந்து இழப்பு நேரிடும். புரியுதுங்களா, பொதுவாகவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு களை இருக்குது அப்படின்னா நம்ம 100% வந்து வேளாண் உற்பத்தி செய்கிறோம் அப்படின்னா அதில் 45% அதாவது டேமேஜஸ் வந்து களைகள்னால் மட்டுமே வரும். மீதி வந்து பார்த்திங்கன்னா வந்து 30% இழப்பு வந்து பூச்சிகள்னாலையும் மீதி வந்து இருக்கிற ஒரு 20% இழப்பு வந்து நோயினாலையும் அதர் வேறு பூச்சிகள்னாலையும் வந்து 5% இழப்பு தான் வரும். ஆனால் களைகள்னால் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 45% வந்து இழப்பு வந்து உங்களுக்கு அதிகமாக வரும். அதனால் நம்ம வந்து களை தானே அப்படின்னு சொல்லி நம்ம சும்மா விட்டுறக்கூடாது. ஏன்னா நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி நம்ம கொடுக்கக்கூடிய எல்லா சத்துக்களையும் வந்து இதை எடுத்துக்குது, மனிதனுக்கு தீங்கு விளைவிக்குது, கால்நடைகளுக்கு தீங்கு விளைவிக்குது, மகசூலையும் நம்ம அதிகமாக வந்து எடுக்காமல் வந்து பாதிக்குது. அதனால் உழவர் பெருமக்கள் அனைவரும் களை தானே அப்படிங்கிறத ஒரு சாதாரணமாக எடுத்துக்காமல் அதுக்கு எப்படி நம்ம அதை கட்டுப்படுத்தலாம், எப்படி நம்ம அதை மேலாண்மையை வந்து கரெக்டாக பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத மனதில் வைத்துக்கொண்டு நான் சொன்ன 5 முறைகளையும் வந்து ஒருங்கிணைந்து நீங்கள் நம்ம செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக பார்த்தீனியம் அப்படிங்கிற ஒரு நச்சுத்தன்மை வாய்ந்த களையை நம்ம கட்டுப்படுத்திடலாம். அப்படி நம்ம கட்டுப்படுத்தும் பட்சத்தில் அதிகமாக மகசூல் கிடைக்கும். மகசூல் கிடைச்சா நம்ம வந்து உங்களுக்கு லாபம் வந்து லாபம் நம்ம வந்து கண்டிப்பாக அடைய முடியும். இதுவரை என்னுடைய உரையை கேட்ட விவசாய பெருங்குடி மக்கள் அனைவருக்கும் எனது நன்றி.
நேயர்களே, இதுவரை பார்த்தினியம் கலையை எவ்வாறு கட்டுப்படுத்தலாம் என்பதை பற்றிய விரிவான தகவல்களை கேட்டு தெரிந்து கொண்டீர்கள் அல்லவா? மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி 107.4. நன்றி, வணக்கம்.